ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 15வது அத்தியாயம். மகாபுருஷர்கள் இந்த உலகத்தை பல்வேறு விதமான கண்ணோட்டங்களில் புரிய வைப்பதற்கு முயன்றுள்ளனர். சிலர் இந்த உலகத்தை பெரும் தடாகம் என்று கூறினால், இன்னும் சிலரோ சம்சார பெருங்கடல் என்கின்றனர். பல்வேறு மாறும் நிலைகளை கொண்டிருப்பதால் இதையே பவ நதி என்றும் பாழும் கிணறென்றும் கூறுகிறார்கள். சில சமயங்களில் இந்த உலகத்தை கோ பதம் என்ற சொல்லுக்கு உதாரணமாக கூறுகிறார்கள். கோ என்னும் சொல் புலன்களை குறிப்பிடுகிறது. அதாவது, புலன்களின் செயல்படும் எல்லை எதுவரையோ அதுவரை மட்டுமே இந்த உலகமும் உணரப்படுகிறது. கடைசியில் இறைவனின் திருநாமத்தை தொடர்ந்து உருவேற்றி வந்தால் இந்த உடல்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் உலகம் என்னும் பெருங்கடலும் ஒருநாள் வற்றி போய்விடும். யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரும் கூட இந்த உலகத்தை சமுத்திரம் மற்றும் பெரிய மரம் ஆகியவற்றை உதாரணமாக காட்டி விளக்கியுள்ளார். 12வது அத்தியாயத்தில் அவர் கூறுகிறார், எவர் என்னுடைய நிலைத்த பக்தரோ நான் அவரை உலகம் என்னும் பெருங்கடலில் இருந்து சீக்கிரமே மீட்டு கரையேற்றுபவனாக விளங்குகிறேன். இங்கே இந்த அத்தியாயத்திலும் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகம் என்பது ஒரு பெரிய அரச மரமாகும், அதை வெட்டி எரிந்துதான் யோகிகள் அந்த பரமபதத்தை தேடுகிறார்கள் என்கிறார். மேலே பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
ஊர்த்வமூலமதஶாகம் அஸ்வத்தம் ப்ராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ஸ வேதவித்.
அர்ஜுனா, மேல்பாகத்தில் பரமாத்மாவே எதற்கு மூலமாக இருக்கிறாரோ, கீழ்பாகத்தில் இயற்கையே எதற்கு கிளைகளாக இருக்கின்றனவோ, அந்த உலகம் என்ற அரச மரத்தை அழிவற்றது என்று கூறுகிறார்கள். நாளை வரை இருக்குமென்று சொல்ல முடியாத, எப்பொழுது விரும்பினாலும் வெட்டியெறிந்து விட முடிகின்ற ஒன்றுதான் இந்த உலகம் என்னும் பெரிய அரச மரம். ஆனால் அழிவற்றது எனப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் அழிவற்றவை இரண்டு. ஒன்று உலகம் என்னும் இந்த பெரிய அரச மரம், மற்றொன்று இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வெகு தொலைவில் உள்ள பரமாத்மா. எவன் ஒருவன் இந்த வாழ்க்கை என்னும் மரத்தை அறிந்தவனோ அவனே வேதத்தை அறிந்தவனாகிறானே தவிர வெறுமனே புத்தகத்தை படிப்பவன் அல்ல. புத்தகத்தை படிப்பதினால் பரமாத்மாவை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்ற தூண்டுணர்ச்சி மட்டுமே கிடைக்கிறது. வேதம் இந்த அழிவற்ற உலகம் என்னும் மரத்தின் கிளைகளில் உள்ள இலைகள் என்று சொல்லப்படுகிறது. இலைகளின் இடத்தில் வேதங்களை உதாரணமாக சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்னவாக இருக்க முடியும்? உண்மையில் சாதகன் பலமுறை வழிதவறி அலைந்து திரிந்து விழுந்து இறுதியாக ஓர் முறை துளிர்விடுகிறான், அதாவது கடைசி பிறவியை எடுக்கிறான். அங்கிருந்துதான் அவனுக்கு அந்த வேதத்தின் மேலான நன்மையை உருவாக்கி தரவல்ல இறை வாக்குகள் ஊக்கம் அளிப்பவைகளாக அமைகின்றன. அங்கிருந்துதான் அவனுக்கு அவற்றின் உபயோகம் தொடங்குகிறது. அவன் ஆன்ம வடிவத்தை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறான்.
அதஷ்சோர்த்வம் ப்ரஸ்ரிதாஸ்தஸ்ய சாகா குணப்ரவ்ருத்தா விஷய ப்ரவாலா அதஷ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே.
இந்த உலகம் என்னும் மரம் மூன்று குணங்களின் மூலமாக நன்றாக செழிப்படைந்தும் விஷய இன்பம் மற்றும் போகங்கள் என்னும் தளிர்களால் நிரம்பியுள்ள கிளைகள் மேலும் கீழும் எங்கெங்கிலும் கிளர்ந்து படர்ந்துள்ளன. கீழ்பாகத்தில் புழு பூச்சி உலகங்கள் முதலான தாழ்ந்த பிறவிகளும் மற்றும் மேல்பாகத்தில் தெய்வீக உணர்வுகள் நிறைய பெற்ற உயிர் பிறவிகளிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமர படர்ந்து காணப்படுகின்றன. மனித பிறவியில் மட்டுமே கர்மங்களுக்கு ஏற்றாற்போல் பந்தம் தயாராகிறது. அதை தவிர மற்ற பிறவிகள் அனைத்துமே போகங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே உள்ளது. மனித பிறவியில் மட்டுமே கர்மங்களுக்கு ஏற்றவாறு பந்தம் தயாராகிறது.
நரூபமசேஹ தோபலபியதே நாந்தோ ந சாதிர்ன ச சம்ப்ரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்க சஸ்த்ரேண த்ரிடேன சித்வா.
ஆனால் இந்த உலகம் என்னும் மரம் எவ்வாறு இருப்பதாக கூறப்படுகிறதோ அவ்வாறு இங்கே காண கிடைப்பதில்லை. ஏனெனில் இதற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நல்ல முறையில் இதற்கு நிலைத்தன்மையும் கிடையாது. காரணம், இது மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையது. இந்த கடுமையான திடமுடைய வேரினை கொண்ட உலகம் என்னும் மரத்தை திடமான வைராக்கியம் என்னும் ஆயுதத்தின் மூலம் வெட்டி எறிய வேண்டும். திடமான வைராகியத்தின் மூலமாக இந்த இயற்கையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும். இதையே வெட்டி எரிதல் என்கிறோம்.
தத் பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூய தமேவ சாத்யம் புருஷம் ப்ரபத்யே யத ப்ரவ்ருத்தி ப்ரஸ்ரிதா புராணி.
திடமான வைராக்கியத்தின் மூலம் வாழ்க்கை என்னும் மரத்தை வெட்டி எறிந்த பிறகு அந்த பரமபதமாகிய பரமேஸ்வரரை நல்ல முறையில் தேடிச் செல்ல வேண்டும். இவ்வாறு செல்பவன் மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு திரும்பி வர வேண்டியது இல்லை. அதாவது முழுமையான விடுதலையை அடைய பெற்று விடுகிறான். ஆனால் பரமாத்மாவை தேடும் செயலானது எந்த முறையில் சாத்தியமாகும்? இதற்கு முழுமையான சமர்ப்பண உணர்வு மிகவும் அவசியம் என்று யோகீஸ்வரர் கூறுகிறார். எந்த பரமேஸ்வரரிடமிருந்து இந்த பழமையான வாழ்க்கை என்னும் மரத்தின் வளர்ச்சியானது விரிவாக்கம் அடைய பெற்றுள்ளதோ அதே ஆதி புருஷராகிய பரமாத்மாவை அடைய நானே மூலமாக திகழ்கிறேன். இப்பொழுது சரணத்தை அடைந்த வைராகியத்தில் நிலை பெற்றுள்ள ஒருவன் இந்த மரமானது வெட்டி எறியப்பட்டு விட்டதா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்கான அடையாளம்தான் என்ன? இது பற்றி கூறுகிறார்.
நிர்மான மோஹாஜித சங்க தோஷா அத்யாத்ம நித்யா விநிவிருத்த ಮುಕ್ತ ಕಾಮಾ ದ್ವಂದ್ವೈರ್ ವಿಮುಕ್ತಾ ಸುಖ ದುಃಖ ಸಂಜ್ಞೈರ್ ಗಚ್ಚಂತ್ಯ ಮೂಢಾ ಪದಮೌ ವ್ಯಯಂ ತತ್.
ಮೇಲೆ ಕೂರಪ್ಪಟ್ಟುಳ್ಳಬಡಿ ಸಮರ್ಪಣಂ ಸೈದದನ್ ಮೂಲಮಾಗ ಎವನುಡಿಯ ಮೋಹಂ ಮತ್ತುಂ ಆಣವಂ ಅಳಿಂದು ವಿಟ್ಟದೋ ಪತ್ತಿನ್ ಮೊತ್ತ ವಡಿವಮಾಗಿಯ ಉಲಗಿನ್ ಸೇರ್ಕೈ ದೋಷತ್ತಿನೈ ಎವನ್ ವೆಂದು ವಿಟ್ಟಾನೋ ಪರಮಾತ್ಮಾವಿನ್ ವಡಿವತ್ತಿಲ್ ಎವನ್ ನಿರಂತರಮಾಗ ನೆಲೆ ಪೆಟ್ಟಿರುಕ್ಕಿರಾನೋ ಎವನುಡಿಯ ಆಸೆಗಳ ಅನೈತ್ತುಂ ಮಿಗವುಂ ನಲ್ಲ ಮುರೆಯಿಲ್ ನೀಂಗಿವಿಟ್ಟನವೋ ಸುಖಂ ದುಃಖಂ ಆಗಿಯ ಇರು ವೇರುಪಟ್ಟ ಉಣರ್ವು ನಿಲೆಗಳಿನ್ ಮೋದಲ್ಗಳಿಲಿರುಂದು ವೆಗು ಸಿರಪ್ಪಾನ ಮುರೆಯಿಲ್ ವಿಡುದಲೆ ಅಡಯಪ್ಪೆಟ್ಟ ಞಾನಿಯರ್ ಅಂದ ಅಳಿವಟ್ಟ ಪರಮಪದತ್ತೈ ಅಡಯಪ್ಪೆರುಗಿಂದನರ್. ಎದುವರೆಕ್ಕುಂ ಇಂದ ನಿಲೆ ಅಡಯಪ್ಪಡವಿಲ್ಲೆಯೋ ಅದುವರೆಕ್ಕುಂ ಇಂದ ವಾಳ್ಕೆ ಎನ್ನುಂ ಮರಂ ವೆಟ್ಟಿ ಎರಿಯಪಡುವುದಿಲ್ಲೈ. ಇದುವರೆಕ್ಕುಂ ವೈರಾಗ್ಯತ್ತಿನ್ ಅವಶ್ಯಂ ಇರುಕತ್ತಾನ್ ಸೈಗಿರದು. ಇವ್ವಾರು ನಾಂ ಅಡಯಕೂಡಿಯ ಅಂದ ಪರಮಪದತ್ತಿನ್ ವಡಿವಂದಾನ್ ಎನ್ನ.
ನ ತದ್ಭಾಸಯತೆ ಸೂರ್ಯೋ ನ ಶಶಾಂಕೋ ನ ಪಾವಕಃ ಯದ್ಗತ್ವಾ ನ ನಿವರ್ತಂತೆ ತದ್ಧಾಮ ಪರಮಂ ಮಮ.
ಅಂದ ಪರಮಪದತ್ತೈ ಸೂರ್ಯನೋ ಚಂದಿರನೋ ಅಗ್ನಿಯೋ ತೆಳಿವಾಗ ವೆಳಿಪಡುತ್ತ முடிவதில்லை. எந்த பரமபதத்தை அடைந்த பிறகு மனிதன் திரும்பவும் உலகில் பிறப்பதில்லையோ அதுவே என்னுடைய பரமகதி ஆகும். அதாவது அவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை. இந்த பேற்றினை அடைவதற்கு எல்லோருக்குமே சமமான அதிகாரம் உள்ளது. இது பற்றி கூறுகிறார்.
ಮಮೈವಾಂಶೋ ಜೀವಲೋಕೆ ಜೀವಭೂತ ಸನಾತನ ಮನಃ ಷಷ್ಠಾನೀಂದ್ರಿಯಾಣಿ ಪ್ರಕೃತಿಸ್ಥಾನಿ ಕರ್ಷತಿ.
ಶರೀರಮೇ ಒಂದು ಉಲಗಮಾಗುಂ. ಇಂದ ಉಡಲಿಲ್ ವಾಳುಂ ಇಂದ ಜೀವಾತ್ಮವಾನದು என்னுடைய சனாதன அம்சமாகும். அதுவே இந்த மூன்று குணங்களுடன் கூடிய மாயையில் நிலை பெற்று மனத்துடன் சேர்த்து ஐம்புலன்களையும் தன்வசமாக ஈர்க்கிறது. இது எப்படி?
ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ ಗೃಹೀತ್ವೈತಾನಿ ಸಂಯಾತಿ ವಾಯುರ್ಗಂಧಾನಿ ವಾಶಯಾತ್.
ಎಂದ ಮುರೆಯಿಲ್ ವಾಯುವಾನದು ಮನತ್ತೈ ಓರಿಡತ್ತಿಲಿರುಂದು ಮತ್ತೊರು ಇಡತ್ತಿರ್ಕು ಸುಮಂದು ಕೊಂಡು ಸೆಲ್ಗಿರದೋ ಅದೇ போன்றுதான் இந்த உடலின் தலைவனாக விளங்கும் ஜீவாத்மாவானது ஒரு உடலை துறந்துவிட்டு அதிலிருந்து கொண்டு மனம் மற்றும் ஐந்து ஞானேந்திரியங்களின் மூலமாக நடைபெற்ற காரிய செயல்முறைகளையெல்லாம் தன் வசத்தில் கவர்ந்திழுத்து சேர்த்து கொண்டு அடுத்து எந்த உடலை அடையப் பெறுகிறதோ அதற்குள் புகுந்து கொள்கிறது. எப்பொழுது அடுத்த சரீரம் என்பது உடனுக்கு உடனே கிடைப்பது நிச்சயம் என்ற நிலை இருக்கிறதோ அப்பொழுது இறந்தவர்களுக்கு நாம் தருகின்ற மாவு பிண்டத்தை யாரிடம் கொண்டு போய் சேர்ப்பது? அதை வாங்கிக் கொள்வதற்குத்தான் அங்கே யார் இருக்கப் போகிறார்கள்? எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பிண்டதானம் மறைந்து போய்விடுமே என்று நீ கூறுகிறாயே, இந்த அஞ்ஞானம் உனக்கு எங்கிருந்து உருவானது என்று கேட்கிறார். இவ்வாறு வேறு உடலுக்குள் புகுந்து கொள்கின்ற ஜீவாத்மாவானது அங்கே என்ன செய்கிறது? மனத்துடன் சேர்த்து இந்த ஆறு புலன்கள் என்பவை யாவை?
ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஶ்சாயம் விஷயானுபசேவதே.
இந்த உடலில் நிலை பெற்று இந்த ஜீவாத்மாவானது மெய், வாய், கண், மூக்கு, செவி மற்றும் மனம் ஆகியவற்றின் துணையுடன் புலன் என்ப விஷயங்களை அனுபவிக்கிறது. ஆனால் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தென்படுவதில்லையே என்று கேட்டால், அனைவராலும் அதனை பார்க்க முடியாது என்பதே பதிலாகும். இதுபற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி குஞ்சானம் வாகுணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷஃ.
உடலை துறந்துவிட்டு போகின்ற, வேறு உடலில் புகுந்து கொள்கின்ற, புலன் இன்ப விஷயங்களை அனுபவிக்கின்ற மூன்று குணங்களுடன் கூடியுள்ள இந்த ஜீவாத்மாவை அறிவற்ற மூட புத்தியுடைய அஞ்ஞானிகள் அறிவதில்லை. ஆனால் ஞானம் என்னும் கண்கள் உடையவரோ அது எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே அதை அறிவார்கள். இனி அந்த ஞான பார்வையை பெறுவது எப்படி என்பதை பார்க்கலாம்.
யதந்தோ யோகினஶ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேதஸஃ.
யோகிகள் தங்களுடைய இதய தேசத்தில் எல்லா பக்கங்களிலிருந்தும் சித்தத்தை விடுவித்துக் கொண்டு இந்த ஆன்மாவிலேயே நிலைநிறுத்த முயற்சி செய்து கொண்டே அதனை நேருக்கு நேராக தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் சித்தத்தை வெல்வதில் தோல்வி அடைந்தவர்களோ, தூய்மையற்ற ஆழ்மனதை உடைய அஞ்ஞானிகளோ முயற்சி செய்தும் கூட இந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர்களுடைய ஆழ்மனது வெளிமுகமாக உலகியலை நோக்கிச் செல்லும் எண்ண ஓட்டங்களால் சிதறிப்போன நிலையில்தான் இன்னமும் உள்ளது. சித்தத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு மன ஒருமைப்பாட்டினை அடையப்பெற்ற நிலையில் அந்தராத்மாவில் பரமாத்மாவை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபடும் உணர்வு பூர்வமான அணுகுமுறை உடையவர்களே இதனை அடைவதற்கான தகுதியை பெறுகிறார்கள். எனவே ஆழ்மனத்தில் எந்த நேரமும் இறைவனின் நினைவு இருந்து கொண்டே இருப்பது அவசியமாகும். இப்பொழுது அந்த மகா புருஷர்களின் திருவடிவத்தில் நிலை பெற்றுள்ள, அதினின்றும் நிரம்பி வழிகின்ற தெய்வீக மகிமைகள் மீது விளக்கம் தருகிறார்.
யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம்.
எந்த ஒளியானது சூரியனில் நிலை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிச்சம் தருகிறதோ, எந்த ஒளியானது சந்திரனில் நிலை கொண்டுள்ளதோ, எந்த ஒளியானது அக்னியில் உள்ளதோ, அந்த ஒளியானது என்னுடையதுதான் என்று அறிந்துகொள். இப்பொழுது அந்த மகாபுருஷர் மூலமாக நடைபெறுகின்ற காரியங்கள் பற்றி கூறுகிறார்.
காமா விஷ்ச பூதானி தாரயாம்யஹமோஜசா உஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வாரசாத்மக.
நானே இந்த பூமிக்குள் பிரவேசித்து என்னுடைய சக்தியால் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களையும் தாங்குகிறேன். சந்திரனில் அமிர்த வடிவில் இருந்து கொண்டு எல்லா பயிர்களையும் செழிப்புடன் வளரச் செய்கிறேன்.
அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஶ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ வச்சாம்யன்னம் சதுர்விதம்.
நானே எல்லா உயிரினங்களின் உடலிலும் அக்னியின் வடிவில் நிலை பெற்று பிராணன் மற்றும் அபானனுடன் கூடிய நான்கு விதமான அன்னங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான்காவது அத்தியாயத்தில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணரானவர் இந்திரியாக்கினி, சம்யமாக்கினி, யோகாக்கினி, பிராணாக்கினி, அபானாக்கினி, பிரம்மாக்கினி முதலான 13-14 அக்னிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அவை அனைத்தின் இறுதி விளைவும் ஞானமே ஆகும். ஞானமும் ஒரு அக்னியாகும். ஸ்ரீகிருஷ்ணரும் இங்கே அத்தகைய அக்னி வடிவமாக இருந்து கொண்டு பிராணன் மற்றும் அபானனுடன் இணைந்து நான்கு விதமான விதிமுறைகளின் மூலமாக தயாராகின்ற அன்னங்களை நானே ஜீரணிக்கச் செய்கிறேன் என்கிறார்.
சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர்ஞானமபோஹனஞ்ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்த க்ருத் வேத விதேம சாஹம்.
நான் தான் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் இதயத்திலும் அந்தர்யாமியாக வீற்றிருக்கிறேன். என்னிடம் இருந்துதான் ஆன்ம வடிவத்தை பற்றிய ஞாபகம் வருகிறது. அவ்வாறு ஆன்ம வடிவத்தை பற்றிய ஞாபகம் வந்ததுடன் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிதல் என்னும் ஞானம் மற்றும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கப் பெறுவது என் மூலமாகவே நடைபெறுகிறது. எல்லா வேதங்களின் மூலமாகவும் நானே அறிய தகுந்தவனாவேன். வேதங்களின் இறுதி நிலையை படைப்பவனும் நானேதான். வேத வித் என்பதும் நானேதான். அதாவது வேதங்களை அறிந்தவர் என்றே இதற்கு பொருள். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே அவர் இந்த வாழ்க்கை ஒரு பெரிய மரமாகும், அதன் மேல்பாகத்தில் மூலப்பொருளாக பரமாத்மாவும் கீழ்பாகத்தில் இயற்கையே அதன் கிளைகளாகவும் இருக்கின்றது. எவர் இந்த மூலப்பொருளாகிய பரமாத்மாவில் இருந்து இயற்கையை தனியாக பாகுபடுத்தி அறிந்து கொள்கிறாரோ, மூலப்பொருளாகிய பரமாத்மாவில் நிலை பெற்று இந்த படைப்பை ஆணி வேர்வரை அறிந்து கொள்கிறாரோ அவரே வேதவித் எனப்படுகிறார் என்று கூறினார். இங்கேயோ நான் வேதவித் ஆவேன் என்கிறார். எவரெல்லாம் வேதங்களை அறிந்தவர்களோ அவர்களுடன் தம்மையும் சரிசமமாக ஒப்பிட்டு அவர்களும் வேதவித் ஆவார்கள், நானும் வேதவித் ஆவேன் என்று கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணரும் ஆன்ம தத்துவத்தை அறிந்த மகா புருஷராவார். யோகியர் எல்லோரையும் விட தலை சிறந்த யோகியாவார். இப்பொழுது அவர் உலகில் மனிதர்கள் இரண்டு விதமான தன்மை உடையவர்கள் என்று கூறுகிறார்.
द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थो क्षर उच्यते.
அர்ஜுனா, இந்த உலகில் க்ஷர அழியும் தன்மையுடையவர், அதாவது மாற்றத்திற்கு உட்படும் இயல்பு உடையவர், மற்றும் அக்ஷர அழிவற்றவர், மாற்றம் இல்லாதவர் என்று இரண்டு விதமான புருஷர்கள் உள்ளனர். இவர்களில் மனிதர் உட்பட ஒட்டுமொத்த உயிரினங்களின் உடல்கள் அனைத்துமே அழியும் தன்மையுடையவை, சாரபுருஷன் எனப்படுபவை. இன்று உள்ளன, நாளை இருப்பதில்லை. இரண்டாவது வகையான புருஷர் தமது உள் மனத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தியவராகையால் அழிவற்ற புருஷர், அக்ஷர புருஷர் எனப்படுகிறார். ஆன்மீக சாதனையின் மூலமாக மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துதல், எவருடைய மனம் மற்றும் புலன்களின் சமூகம் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளதோ அவரே அழிவற்ற புருஷர், அக்ஷர புருஷர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் இதுவும் கூட மனிதருள் சிறப்பானதொரு நிலை மட்டுமே ஆகும். இவ்விரண்டு புருஷர்களையும் விட அப்பாற்பட்டவராகிய மேலான மற்றொரு புருஷரும் இருக்கிறார்.
உத்தம புருஷஸ்த்வன்ய பரமாத்மேத்யுதாரித யோ லோகத்ரயமாவிஷ்ய விபர்த்யவ்யய ஈஸ்வரஹ.
அந்த இருவிதமான புருஷர்களை விடவும் வேறுபட்ட அதி உத்தமமான புருஷர் வேறு ஒருவரும் இருக்கிறார். அவரே மூன்று லோகங்களிலும் நுழைந்து அனைத்தையும் தாங்குபவராகவும் போற்றி பேணி பாதுகாப்பவராகவும் விளங்குகிறார். அவரே அழிவற்றவர், பரமாத்மா, ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார். உண்மையில் அவர் வரையறைக்கு உட்படாதவர், எல்லா விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டவர், வார்த்தைகளால் வர்ணனை செய்ய முடியாதவர் ஆவார். இது அழிவுறும் அழிவற்ற புருஷர்கள் எனப்படும் நிலைகளையெல்லாம் கடந்த மேலான மகா புருஷர்களின் இறுதி ஆன்மீக உயர்நிலையாகும். இதையே பரமாத்மா முதலான சொற்களை கொண்டு குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் தாமும் அத்தகையதொரு நிலையை அடையப்பெற்றவர் என்று தம்மை பற்றிய தன்னிலை விளக்கம் அளிக்கிறார்.
யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தம அதோஸ்மி லோகே வேதே ச ப்ரதித புருஷோத்தம.
நான் மேலே கூறப்பட்டுள்ள அழிவுறுகின்ற மாற்றங்களுக்கு உட்பட்ட கேத்திரத்தில் இருந்து என்றென்றைக்குமாக எல்லா வகைகளிலும் வெகு தொலைவில் இருப்பவனாவேன். நான் குறைவற்ற அழிவற்ற மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்திய புருஷரை விடவும் அதி உத்தமமான புருஷனாவேன். எனவேதான் இந்த உலகத்தாலும் வேதங்களாலும் புருஷோத்தமர் என்னும் பெயரால் பெரிதும் விரும்பி அழைக்கப்படுகிறேன்.
யோ மாமேவமசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சசர்வவித்வஜதி மாம் சர்வபாவேன பாரத.
ஹே பாரதா, இந்த முறையில் எந்த ஞானி புருஷோத்தமராகிய என்னை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறாரோ அந்த அனைத்தையும் அறிந்த புருஷர் எல்லா வகையிலும் பரமாத்மாவாகிய என்னையே வழிபாடு செய்கிறார். அவர் என்னிலிருந்து வேறுபட்டவர் அல்ல.
இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் க்ருதக்ருத்யஶ்ச பாரத.
பாவம் அற்றவனே அர்ஜுனா, இந்த முறையில் இந்த மேலான மிகவும் உயர்ந்த மறைபொருள் இரகசியமான சாஸ்திரம் என் மூலமாக சொல்லப்பட்டது. இதை தத்துவபூர்வமாக அறிந்து கொண்டு மனிதர்கள் பூரண அறிவையும் நிறைவையும் அடையப் பெறுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த வடிவமானது அனைவருக்குமானதாக இல்லவே இல்லை. சிலர் அவரை ராஜா என்றும் சிலர் அவரை தூதர் என்றும் இன்னும் சிலர் அவரை யாதவர் என்றும் எண்ணியிருந்தனர். ஆனால் அர்ஜுனன் என்ற ஆன்மீக பாதையில் செல்லும் தகுதி படைத்த அதிகாரிக்கு மட்டும் ஸ்ரீகிருஷ்ணர் எதையும் மறைக்காமல் காட்டியருளினார். அவனோ ஸ்ரீகிருஷ்ணர் பரமசத்தியமாகிய புருஷோத்தமரே என்பதை அறிந்து அவரையே அடையவும் பெற்றான். ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் அவனிடமும் தம்மை மறைத்துக் கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த பரம நன்மை விளைந்திருக்காது. இத்தகையதொரு ஆன்மீக சிறப்புத்தன்மை இறைவனில் நிலை பெற்ற முக்தி நிலையை அடைந்த ஒவ்வொரு மகா புருஷரிடமும் காணப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருமுறை மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அதைக் கண்டு பக்தர்கள் அவரிடம், இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டனர். அதற்கு அவர், நான் இன்று அந்த பரமஹம்சராகிவிட்டேன் என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து அவர் மனம் செயல் வாக்கினால் அனைத்தையும் துறக்கின்ற விருப்பத்துடன் தம்மை பின்பற்றுபவர்களாகிய சாதகர்களிடம் பின்வருமாறு கூறினார். பாருங்கள், இனியும் நீங்கள் சந்தேகம் கொள்ளலாகாது. நான் திரேதாயுகத்தில் தோன்றிய அதே ராமரும் துவாபர யுகத்தில் தோன்றிய அதே கிருஷ்ணரும் ஆவேன். நான் அவர்களின் புனிதமான ஆன்மா ஆவேன். அதே ஆன்ம வடிவமும் ஆவேன். ஒருவேளை அதையே நீங்களும் அடைய விரும்பினால் என்னை பாருங்கள் என்று கூறினார். சரியாக இதே போன்றுதான் பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களும் அனைவருக்கும் முன்னால் ஆம், நான் பகவானுடைய திருத்தூதராவேன். எவர் உண்மையிலேயே சாதுவோ அவர் பகவானுடைய திருத்தூதரே ஆவார். அவர் மூலமாகவே அந்த பகவானுடைய திருச்செய்திகள் கிடைக்கின்றன என்று கூறுவர். பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் அனைவரிடமும் இவ்வளவுதான் கூறி அருள்வார். எவருடைய கொள்கைகளையும் கண்டிக்கவும் இல்லை, கொண்டாடவும் இல்லை. ஆனால் அனைத்தையும் துறந்து விரக்தியுடன் அவரை பின்பற்றுகின்ற சாதகர்களிடம் மட்டும் என்னுடைய திருவடிவத்தை மட்டும் பார். ஒருவேளை உனக்கு அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் என்னை பார், சந்தேகம் கொள்ளாதே என்று கூறுவார். எவருக்கெல்லாம் சந்தேகம் தோன்றுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அனுபவத்தில் தம்மை உணர்த்தி அருளியும் அதட்டியும் உருட்டியும் அவர்களை புறமாக ஓடிக்கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்களிலிருந்து தடுத்தாட்கொண்டு அவர்களை தம்முடைய திருவடிவத்திலேயே எப்போதும் மனதை நிலைநிறுத்துமாறு பார்த்து கொள்வார். அவர் என்றென்றைக்குமாக மகாபுருஷர் என்னும் வடிவத்தில் நிலைத்திருப்பவர் ஆவார். அதே போன்றுதான் ஸ்ரீகிருஷ்ணரும் தம்முடைய அந்த மகாபுருஷர் என்னும் வடிவத்தை இரகசியமாக வைத்திருந்தார். ஆனால் தம்முடைய அனன்ய பக்தனும் முழுமையான தகுதியும் பெற்றிருந்த அதிகாரியான ஆர்வம் நிறைந்த அர்ஜுனனுக்கு மட்டும் தமது உண்மையான ஆன்ம நிலையை வெளிச்சம் போட்டு காட்டி அருளினார். இதை ஒவ்வொரு பக்தராலும் அடைய முடியும் என்ற சாத்திய கூறுகள் இருக்கவே செய்கின்றன. மகாபுருஷர்கள் லட்சக்கணக்கான பக்தர்களை இதே ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செலுத்தியும் இருக்கின்றனர். முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய அரசமரமாகும் என்று கூறினார். யோகீஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இந்த சம்சாரம் என்பது ஒரு பெரிய மரமாகும். அதனுடைய வேர்களும் எங்கும் விரிந்தும் பரந்தும் உள்ளன. அதனுடைய கிளைகளும் அதே போன்று விரிந்தும் பரந்தும் உள்ளன. கர்மங்களுக்கு ஏற்ப மனித பிறவியில் மட்டுமே பந்தம் உருவாகிறது. மற்ற பிறவிகள் அனைத்துமே மேற்கூறிய கர்மங்களின் பலன்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே பிறவி எடுக்கின்றன. எனவே நீ திடமான வைராக்கியம் என்னும் ஆயுதத்தை கொண்டு இந்த வாழ்க்கை என்னும் அரச மரத்தை வெட்டி எரி. எவரை சென்று அடைந்த பிறகு மகரிஷிகள் மறுபிறவியை அடைவதில்லையோ அந்த பரமபதத்தை தேடு என்று கூறினார். உடலை துறக்கின்ற சமயத்தில் ஜீவாத்மாவானது மனம் மற்றும் 5 ஞானேந்திரியங்கள் மூலம் நடைபெற்ற காரிய செயல்முறைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று வேறொரு புதிய உடலை ஏற்றுக்கொண்டு விடுகிறது. வினைகள் சாத்வீகமாக இருந்தால் சாத்வீகமான உயர்ந்த நிலைகளை அடைகிறது. ராஜசீகமாக இருந்தாலோ நடுத்தரமான நிலைகளையும், தாமசீகமாக இருந்துவிட்டால் கீழ்த்தரமான விரும்பத்தகாத தாழ்ந்த பிறவி நிலைகளையும் அடைகிறது. மேலும் புலன்களின் தலைவனாகிய மனத்தின் துணையுடன் விஷயங்களை பார்க்கவும் அனுபவிக்கவும் செய்கிறது. ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவதில்லை. இவை அனைத்தையும் பார்ப்பதற்கு ஞான பார்வை வேண்டும். யோகிகள் இதயத்தில் சித்தத்தை ஒடுக்கி பெரும் முயற்சி செய்துதான் இதை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே ஞானம் என்பது சாதனையின் மூலம் அடையப்படுவது. சந்தேகத்துடன் கூடியவர்கள்
சித்தத்தை முழுமையாக வெற்றி கொள்வதில் தோல்வியுற்றவர்கள். முயற்சி செய்தும் கூட இறைவனை அடைய முடிவதில்லை.
இறுதியாக அவர், இந்த உலகத்தில் மூன்று விதமான புருஷர்கள் இருக்கிறார்கள். அவை க்ஷரபுருஷர், அக்ஷரபுருஷர். மேலும் இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டிய பரமாத்மா, பரமேஸ்வரர், புலன் உணர்வுகளை கடந்துள்ளவர் மற்றும் அழிவற்றவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒருவரும் இருக்கிறார். அவர் உண்மையில் இவை எல்லாவற்றையும் விட வேறானவர், தனித்தவர் ஆவார். இந்த அழிவுறுகின்ற, அழிவற்ற புருஷர்கள் எனப்படும் நிலைகளை விட மிகவும் உயர்வான, மேலானதொரு நிலையாகும். இதுவே பரமநிலை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முறையில் உத்தமமான புருஷரை எவர் அறிகிறாரோ, அந்த ஞானிகளாகிய பக்தர்கள் எப்போதும் எல்லா வகைகளிலும் என்னையே இறை வழிபாடு செய்கிறார்கள். அவர்களுடைய ஞானத்தில் எந்த இடைவெளியும் இல்லை. அர்ஜுனா, இந்த மாபெரும் மறைபொருள் ரகசியத்தை நான் உனக்காக கூறினேன் என்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஆன்மாவின் மூன்று நிலைகளாக அழிவுறுகின்ற, அழிவற்ற, இந்த இரண்டையும் விட மேலான உயர்ந்த உத்தமமான புருஷர்களின் இயல்பு நிலைகள் தெளிவாக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரியான வகைப்படுத்தல் இதற்கு முந்திய அத்தியாயங்கள் எவற்றிலும் இடம்பெறவில்லை. இந்த முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீ கிருஷ்ண மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய புருஷோத்தம யோகம் என்ற பெயருடைய 15வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் புருஷோத்தம யோகம் என்ற பெயருடைய 15வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.